2021 மே மாத தெந்தல் இதழில் ஹரிகிருஷ்ணனின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். கர்ணன் பிறப்பும் குந்தியின் ஆசிகளும். ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மந்திர பலத்தால் என்னை அழைத்த நீ எனக்கு சம்மதிக்காவிட்டால் உனக்கு இந்த மந்திரத்தை கற்பித்தவரையும் உன் பெற்றோர்களையும் சபித்து விடுவேன் என்று சூரியன் கடுமையான வார்த்தைகளை பேசியதால் சம்மதித்த குந்தி கருவுற்றாள். கருவடைந்ததும் உறவினர்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் உள்ள பயத்தால் தான் கருவடைந்த செய்தியை முற்றிலும் மறைத்தாள். பாரதம் சொல்கிறது, அழகிய பின் தட்டுள்ளவளும் சிறுமியுமான அந்த குந்தியானவள் பந்துக்களிடத்திலிருந்து உண்டான பயத்தினால் அந்த கர்ப்பத்தை மறைத்து தரித்து வந்தாள். இவளை சனங்கள் அறியவில்லை. கன்னியாந்தபுரத்தை அடைந்திருப்பவளும் ரகசியத்தை பாதுகாப்பதில் வல்லவளுமான அந்த சிறுமியை வளர்ப்பு தாயை தவிர வேறு ஒரு ஸ்திரீயும் அறியவில்லை. பிறகு சிறந்த காந்தியுள்ள அந்த பெண் அந்த தேவனுடைய அருளால் உரிய காலத்தில் தெய்வம் போல பிரகாசிக்கின்ற ஒரு குழந்தையை பெற்றாள். வனப்பருவம் குண்டலாகரண பருவம் அத்தியாயம் 309 பக்கம் 1138. இந்த பகுதியை கிசாரி மோகன் கங்கூலி பின்வருமாறு மொழிபெயர்க்கிறார். And that damsel of excellent hips, from fear of her friends, concealed her conception so that no one knew her condition. And as the damsel lived entirely in the apartments assigned to the maidens and carefully concealed her condition, no one except her nurse knew the truth. And in due time, that beauteous maiden, by the grace of deity, brought forth a son resembling a very god. தமிழில் வளர்ப்பு தாய் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் நர்ஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது. சில பதிப்புகளில் இது செவிலித்தாய் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. எதுவாக இருந்தாலும் இது குந்தி போஜனுடைய மனைவியான குந்தியை தத்தெடுத்த தாயை குறிக்கவில்லை என்பது நிச்சயம். குந்தி போஜனால் நியமிக்கப்பட்ட வளர்ப்பு தாய் இவள். ரகசியத்தை காப்பதில் வல்லவள் என்று பாரதம் இவளை குறிப்பிடுகிறது. குழந்தை சூரியன் கொடுத்திருந்த வரத்தின்படி கவச குண்டலங்களோடு பிறந்தது. தன் ரகசியத்தை அறிந்திருந்த ஒரே பெண்ணான இந்த வளர்ப்பு தாயுடன் ஆலோசித்து விட்டு குந்தி குழந்தையை நதியில் விட்டுவிட நிச்சயித்தாள். இந்த ஒற்றை நிச்சயத்துக்கு பின்னால் எத்தனை எத்தனை முன் ஜாக்கிரதைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை பாரதம் விரிவாகவே சொல்கிறது. கிசாரி மோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பில் இந்த இடத்தை பார்ப்போம். அண்ட் நோ சூனர் வாஸ் த பியூட்டியஸ் கேர்ள் டெலிவர்ட் ஆஃப் அ சைல்ட் தென் ஷி கன்சல்டட் வித் ஹர் நர்ஸ் and placed the infant in a commodious and smooth box made of wicker work and spread over with soft sheets and furnished with a costly pillow, and its surface was laid over with wax and it was encased in a rich cover. ஆங்கில மொழிபெயர்ப்பில் 306 அத்தியாயமாக வரும் இந்த பகுதி தமிழ் மொழிபெயர்ப்பில் 309 அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது. அந்த பெட்டி பெரிதாகவும் பிரம்பை போன்ற மிதக்கக்கூடிய பொருளால் செய்யப்பட்டதாகவும் நீர் புகாமல் இருப்பதற்காக தேன்மெழுகு பூசப்பட்டதாகவும் இருந்தது என்கிறது பாரதம். மெதுவான தோள்களால் விரிக்கப்பட்ட பெட்டி தொழிலிருந்த சிற்பிகளால் தச்சர்களால் செய்யப்பட்டது. பலவிதமான மிதப்புகளால் சேர்த்து கட்டப்பட்டது. வழவழப்பானது. அதனுள் எல்லா பக்கத்திலும் நல்ல விரிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. குந்தி குழந்தைக்கு மெல்லிய தலையணை ஒன்றை வைத்திருந்தாள் என்றெல்லாம் பாரதம் விவரமாக சொல்கிறது. குழந்தையை வைத்திருந்த பெட்டியை அஸ்வநதியில் விடுவதற்காக எடுத்து வந்த குந்தியால் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. மகனே, உனக்கு பால் கொடுக்க போகிறவள் பாக்கியம் செய்தவள். உன்னை நதியில் வருணன் காக்கட்டும். எல்லா இடங்களிலும் உன்னுடைய தந்தையான சூரியன் காக்கட்டும் என்றெல்லாம் மிக விரிவாக சொல்லி குழந்தையை ஆசீர்வதித்தாள். இன்னது செய்கிறோம், இதன் விளைவு இன்னது என்று உணராமல் ஒரு செயலை செய்துவிட்ட ஒரு சிறுமிக்கு எதிர்பாராத விதமாக பிள்ளை பிறந்து சமூக கட்டாயங்களுக்காக அதை அவள் துறக்க நேர்ந்த போது அவள் எப்படியெல்லாம் துடித்து போனாள் என்பது கவனிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, குழந்தையை வைத்த பேழை நதியின் ஓட்டத்தில் எங்கெல்லாம் செல்கிறது, குழந்தையை எந்த இடத்தில் எந்த நாட்டில் யார் எடுத்து போகிறார்கள் என்ற எல்லா விவரங்களையும் அவள் ஒற்றர்கள் மூலமாக அறிந்து கொள்கிறாள். தன்னை மீறிய ஒரு சக்திக்கு ஆட்பட்டு அந்த குழந்தையை பெற்றிருந்தாலும் குந்தி பெற்ற குழந்தையை எல்லோரும் சொல்வதைப் போல ஏதோ ஆற்றில் எரிந்து விட்டு அதை மறந்து விடவில்லை. பேழை நதியின் ஓட்டத்தில் எங்கெங்கு செல்கிறது, குழந்தையை யார் இழுத்துச் செல்கிறார்கள் என்று எல்லா விவரங்களையும் அவள் ஒற்றர்கள் மூலமாக அறிந்தே இருந்தாள். அப்படியானால் அந்த பேழை ஒருவேளை நதியில் மூழ்கியிருந்தாலோ, குழந்தைக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டிருந்தாலோ, அதையெல்லாம் அந்த ஒற்றர்கள் கவனித்து சரி செய்யவும் ஏற்பாடு செய்திருந்தாள் என்பதை சொல்ல தேவையில்லை. அதற்கு பிறகு அவள் சொல்லும் ஒரு வாக்கியம் மிகவும் முக்கியமானது. புத்திரா, நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் உன் கவச குண்டலங்களால் நான் உன்னை அறிவேன். ஈவன் இன் ஃபாரின் லேண்ட்ஸ் ஐ ஷால் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் தி பை திஸ் மெயில் ஆஃப் தைன் என்பது கிசாரி மோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பு. இந்த கர்ணனைத்தான் குந்தி கவச குண்டலங்களோடு ஆட்டக்களத்தில் பார்க்கிறாள். அந்த ஆட்டக்களத்தில்தான் கர்ணன் அர்ஜுனனை சவாலுக்கு அழைக்கிறான். அவனோடு தொந்த யுத்தம் செய்ய விரும்புவதாக சொல்கிறான். தொந்த யுத்தம் என்பது சமமான வாகனங்களை உடைய சமபலம் கொண்ட இருவர் செய்யும் யுத்தம். அதுவோ ஆட்டக்களம், அங்கே சமமோ சமமற்றதோ எந்த வகையான யுத்தத்துக்கும் இடமில்லை. That was a place intended for the display of skills, not for wars. அந்த இடத்தில் கவச குண்டலங்களோடு கூடிய கர்ணனை பார்த்ததும் குந்தி இவன் தன்மகன் என்பதை உணர்கிறாள், மூச்சை அடைகிறாள். விதுரர் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கத்தை தெளிவிக்கிறார். ஆதிபர்வம் அத்தியாயம் 157. பிள்ளை பிறந்து சுமார் 17-18 வருடங்களுக்கு பின்னால் அவனை தன் மகன் என்று உணர்ந்து, அந்த மகன் தன்னுடைய இன்னொரு மகனை தன் தம்பியை போருக்கு அழைப்பதைக் கண்டு, அதை தடுக்கவும் முடியாமல் வெளியில் சொல்லவும் முடியாமல் மூச்சையடைந்த பரிதாபத்துக்குரிய ஒரு தாயின் நிலை இது. யுத்தம் தொடங்குவதற்கு சில காலத்துக்கு முன்னால் இந்த மகனை சந்திக்கிறாள். தாய் மகன் இருவருமே உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்த ஒரு கட்டம் அது. அங்கேயும் அர்ஜுனனை தவிர மற்ற மகன்களை கொல்லக்கூடாது என்று வரம் வாங்கியதாக குந்தியின் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அது குந்தி கேளாமல் கர்ணனே தந்த வாக்குறுதி, வரமில்லை. அதையெல்லாம் பின்னால் உத்தியோக பருவத்தில் பார்க்கலாம். இப்போது கர்ணனுடைய கவச குண்டலங்களை அந்தணன் வடிவத்தில் இந்திரன் யாசிப்பதற்காக வந்த அந்த கட்டத்துக்கு திரும்புவோம். இந்திரன் ஏன் அர்ஜுனனுக்கே தெரியாமல் கர்ணனுடைய கவச குண்டலங்களை யாசிக்க வந்தான் என்பதற்கும் காரணம் இருக்கிறது. இந்த முக்கியமான செய்தி குண்டலாகரண பருவத்தின் தொடக்கத்தில் ஜனமேஜயருக்கும் வைசம்பாயினருக்கும் நடக்கும் உரையாடலில் வெளிப்படுகிறது. அதை பார்ப்போம். ஜனமேஜயர், பிராமணரே, மந்திரங்களை ஜபிக்கிறவர்களுள் சிறந்தவரே, உன் மனத்தில் இருக்கிறதும் மிக பெரிதும் ஒருவரிடத்திலும் நீ சொல்லாததுமான பயத்தையும் தனஞ்சயன் இவ்விடத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து புறப்பட்டு போனவுடன் போக்குவேன் என்று இந்திரன் சொல்லியதாக பாண்டு புத்திரரான யுதிஷ்டிரரை குறித்து அப்பொழுது லோமசர் பெரிய வாக்கியமாக கூறியதும் கர்ணனை பற்றியதும் பெரிதுமான பயம் என்ன இருந்தது? அந்த பயத்தை தர்மாத்மாவான யுதிஷ்டிரர் ஏன் ஒருவருக்கும் சொல்லாமல் இருந்தார் என்று வினவ வைசம்பாயனர் சொல்லலானார். ராஜசிரேஷ்டரே, நான் கேட்கின்ற உமக்கு இந்த கதையை சொல்கிறேன். பரதர்களுள் சிறந்தவரே, என்னுடைய வசனத்தை கேளும். 12 வருஷங்கள் சென்று 13வது வருஷம் வந்தவுடன் பாண்டவர்களுக்கு நன்மையை செய்பவனான இந்திரன் கர்ணனை யாசிப்பதற்காக முயன்றான். வனப்பருவம் குண்டலாகரண பருவம் அத்தியாயம் 301 பக்கம் 1117. போரி பதிப்பில் இதை பிபேக் தேப்ராய் பின்வருமாறு மொழிபெயர்க்கிறார். ஜனமேஜய ஆஸ்ட், ஓ கிரேட் பிராமணா, வென் லோமாஷா கன்வேட் இந்திராஸ் மெசேஜ் டு பாண்டு சன் யுதிஷ்டிரா, ஹி ஸ்போக் தீஸ் வேர்ட்ஸ், When Savyasachi has gone from here, I will remove the terrible fear that you do not talk about. Oh, foremost among learned ones, what was the great fear concerning Karna? Why did he, great-souled one, not talk about it to anyone? Vaishampayana said, Oh, tiger among kings, since you have asked, I will tell you about it. Oh, best of the Bharata lineage, listen to my words. When 12 years were over and the 13th year had started, Shakra wished to ensure the welfare of the Pandavas and went begging to Karna. Vivek Debray, The Mahabharata, pp. 563-564. Penguin Books Limited, Kindle Edition. அதாவது அர்ஜுன் தேவலோகத்தில் இருந்தபோது யுதிஷ்டிரர் கர்ணன் மீது தனக்கு இருக்கும் அச்சத்தை குறித்து இந்திரனிடம் தெரிவித்திருந்தார். அர்ஜுனன், இந்திரலோகத்திலிருந்து புறப்பட்டு போன பிறகு உன்னுடைய அச்சத்தை போக்குகிறேன் என்று தர்மபுத்திரருக்கு இந்திரன் உறுதிமொழி கொடுத்திருந்தான். அதன்படி இப்போது கர்ணனிடத்தில் அவனுடைய கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். யார் வந்து என்னை யாசித்தாலும் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று கர்ணன் சபதம் செய்திருந்தான். அப்பொழுது கர்ணன் அந்த துரியோதனனை பார்த்து, ராஜகுஞ்சர,
என் சொல்லை கேள். அர்ஜுனன் கொல்லப்படுகிற வரையில் நான் கால்களை அரும்புகிறதில்லை, மாம்சத்தை பட்சிக்கிறதில்லை, மதுவில்லாமல் உண்கிற விரதத்தை கைக்கொள்ளுவேன். எவனால் யாசிக்கப்பட்டாலும் நான் இல்லை என்கிற சொல்லை சொல்ல மாட்டேன் என்று சொன்னான். வனப்பருவம் கோஷயாத்ரா பருவம் அத்தியாயம் 258 பக்கம் 957 என்பது கர்ணனுடைய சபதம். காண்க கர்ணன் வள்ளலான கதை. நவம்பர் 2020 ஹரிமொழியை. கர்ணன் அந்தணர்களிடத்தில் பெரிய மரியாதை வைத்திருந்தவன் என்பதனால் அந்தணன் யாசித்தால் கர்ணனால் மறுக்க முடியாது என்ற காரணத்துக்காக இந்திரன் அந்தண கோலத்தில் வந்தான். தர்மபுத்திரனுக்கு கர்ணனிடத்தில் ஏற்பட்டிருந்த அச்சத்தை போக்குவதற்காகவே இந்திரன் இவ்வாறு செய்தான் என்பதும், அர்ஜுனனுக்கு இது தெரியாது என்பதும் நோக்கத்தக்கன. இந்திரன் இவ்வாறு வருகிறான் என்பதை அறிந்த சூரியன் கர்ணனுடைய கனவில் வந்து அவனை எச்சரித்தான். கர்ணனுக்கு சூரியன்தான் தன்னுடைய தகப்பன் என்ற விவரம் இதுவரையில் தெரியாது. சூரியனுடைய எச்சரிக்கையையும் கர்ணனுடைய மறுமொழியையும் அடுத்ததாக பார்க்கலாம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.